தர்சு பட்டணத்தவராகிய சவுலின் மனமாற்றம் தேசங்கள் அனைத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு வழிநடத்தியது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 21 நிருபங்களில் 13 அப்போஸ்தலராகிய பவுலால் எழுதப்பட்டன. முழு வேதாகமத்திலும் சுவிசேஷத்தின் மிக தெளிவான விளக்கம் ரோமர் புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து 5 பாடங்களிலும் இயேசு கிறிஸ்துவில் தேவன் நமக்கு செய்திருப்பவற்றை அதிகமாக நாம் கண்டறிவோம். பாடம் 42, கோபம். ரோமர் 1 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதாகமத்தின் வழியே நமது பயணத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பார்த்து வருகிறோம். இதன் பொருள், தாம் உண்டாக்கிய அனைத்தினுடைய நன்மையையும் தேடும்படியாகவே தேவன் நிச்சயமான தீர்மானத்தோடு இருக்கிறார் என்பதாகும். வேதாகமம் தேவன் பரிசுத்தராயிருக்கிறார் என்று நமக்கு கூறுகிறது. இதன் பொருள், தமது அன்பிற்குரிய காரியங்களை அளிக்கக்கூடிய எதற்கும் நிச்சயமாக எதிரானவராயிருக்கிறார் என்பதாகும். நீங்கள் ஒரு நபரை நேசிக்கும் அதே நேரத்தில் அந்த நபருக்கு கேடு தரும் ஒன்றை வெறுக்காமல் இருக்க முடியாது. புற்றுநோயினால் மரிக்கும் தருவாயிலிருந்த தங்கள் மகனை பராமரித்து கொண்டு வந்த ஒரு தம்பதியினரை தன்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது என்று போதகர் ஸ்மித் கூறுகிறார். ஒரு நாள் மாலை அந்த சிறுவனின் தாயார் போதகரிடம், இந்த புற்றுநோயை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். அதை அவர்கள் மிகுந்த வேதனையுடன் சொன்னார்கள் என்பதை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த புற்றுநோய் அவர்களது மகனை அழித்து கொண்டிருந்தது. தனது அன்புக்குரிய மகனை அழிக்கும் ஒரு காரியத்தை அவர்கள் வெறுத்தார்கள். அன்பும் வெறுப்பும் பெரும்பாலும் இயல்பான பங்காளர்களைப் போலவே வேதாகமத்தில் ஒருமித்து காணப்படுகின்றன. உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இவை ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். நாம் தீமையை வெறுக்கவில்லை எனில் நன்மையை நாம் விரும்பவில்லை என்பதாகும். மெய்யான அன்பு நேசிக்கப்படுகிற ஒருவரை அழிப்பதாயிருக்கிற அனைத்தையும் வெறுக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் மற்றும் அவர் பரிசுத்தராயிருக்கிறார். மேலும் அவர் ஏக சக்கராதிபதியாயும் இருக்கிறார். இதற்கு அவர் அனைத்தின் மீதும் பரிபூர்ணமான அதிகாரமுடையவராயிருக்கிறார் என்பது பொருளாகும். அவர் பிரசன்னமாயிராத இடம் என்று ஒன்று இல்லை. அவரால் நிறைவேற்ற முடியாத எந்த ஒரு பணியும் இல்லை. அதற்கு அவர் யாரையும் அனுமதி கேட்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. புற்றுநோயால் மரித்து கொண்டிருந்த அந்த மகனின் தாயார் அவனை அழித்து கொண்டிருந்த அதை எதிர்த்து நிற்பதில் விடாப்பிடியாயிருந்தார்கள். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு அவர்கள் வலிமையுள்ளவர்களாய் இல்லை. தேவன் தீமையை எதிர்க்கும் தமது நிலைப்பாட்டில் ஓய்ந்து விடாதிருக்கிறார். அத்துடன் அதன் நாசகார சக்தியை மேற்கொள்வதற்கும் வல்லவராயிருக்கிறார். தாம் நேசிக்கும் தமது ஜனங்களை அழிக்கும் பாவத்திலிருந்து அவரால் தப்புவிக்க முடியும். மேலும் அவரது அன்பு ஒருபோதும் குன்றி போகாது. தேவனுடைய கோபம் என்பது தீமை நிலைநிற்காது என்கிற அவருடைய தீர்க்கமான தீர்மானமே ஆகும். நாம் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவன் வெறும் ஒரு வெறுப்பு புன்னகையுடனோ அதிருப்தியான பார்வையுடனோ மட்டும் பயங்கரவாதத்தால் சூழப்பட்டுள்ள உலகத்தை பார்த்திருப்பாரானால், சமாதானத்தை குறித்து நாம் என்ன நம்பிக்கையை கொண்டிருக்க முடியும்? தீமையும் வன்முறையும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நமது நம்பிக்கை இடைவிடாமல் அனைத்து தீமைகளுக்கும் எதிர்த்து நிற்பவரும் அதை அழிப்பதற்கு சித்தமும் வல்லமையும் கொண்டவருமானதொரு தேவனிடத்தில்தான் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரது தன்மையில் கோபமே கிடையாது. இவ்வுலகில் பாவமே இருந்திராவிடில் தேவனிடத்திலும் கோபமே இருந்திருக்காது. ஆகவே வேதாகமம் தேவன் கோபமாகவே இருக்கிறார் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. அவர் நீடிய சாந்தமுள்ளவராய் இருக்கிறார் என்றே அது நமக்கு சொல்லுகிறது. வேதாகம கதையும் தீமையானதோர் உலகை நோக்கி வெளிப்பட்ட அவரது மாபெரும் சாந்தத்தையே விளக்கமாய் எடுத்து காட்டுகிறது. ஆனால் தேவன் கோபத்திற்கு தூண்டப்பட முடியும். அந்த கோபம் தேவ பக்தியற்ற தன்மையினாலும் அநீதியாலுமே தூண்டப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியற்ற ஒரு நபர் தேவனோடு எதற்கும் உடன்பட்டு நடக்க விரும்பாத ஒருவர். அநீதியான ஒரு நபரோ தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிற ஒருவர். தேவபக்தியற்ற மற்றும் அநீதியான நபர், நான் உம்மை அறிந்து கொள்ள விரும்பவில்லை, நான் உமக்கு கீழ்ப்படியவும் மாட்டேன் என்று தேவனிடம் சொல்லுகிற ஒருவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த நபர் அதை தொடர்ந்து செய்யும் பொருட்டு சிருஷ்டிப்பின் அழகிலும் மகத்துவத்திலும் தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தியுள்ள சத்தியத்தை அடக்கி வைக்க வேண்டும். சக்தி வாய்ந்த ஒரு கம்பி சுருளின் மீது அழுத்தம் கொடுப்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதை அழுத்தி வைத்திருக்க உங்கள் முழு எடையையும் அதன் மீது போட வேண்டும். அப்படி செய்வதற்கு சக்தி தேவைப்படுகிறது. ஒரு கனப்பொழுது அதை நீங்கள் விட்டுவிட்டாலும் கம்பி சுருள் தளர்ந்து விடும். அதை போலவே தொடர்ந்து தேவனை எதிர்த்து கொண்டிருப்பதற்கும் சக்தி தேவைப்படுகிறது. தேவனோடு எதற்கும் உடன்பட்டு நடக்க விரும்பாதவர்கள் அவரை தவிர்ப்பதற்கு கடினமாய் உழைக்க வேண்டும். ஏனெனில் அவரது வெளிப்பாடுகள் நம்மை சுற்றி எங்கிலும் இருக்கின்றன. அவர் தமது தெய்வீக வல்லமையையும் தமது மகிமையையும் சிருஷ்டிப்பின் மகத்துவத்தில் அறிய பண்ணியிருக்கிறார். தேவ கோபம் என்பது முறையற்றதொரு சீற்றம் அல்ல. கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறவராக அல்லது எரிச்சலுற்ற மனநிலையில் எதையாகிலும் செய்து விடுகிறவராக தேவனை குறித்து நாமும் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. தேவனுடைய கோபம் என்பது ஜனங்களை அவர்கள் விருப்பப்படுவதற்கே ஒப்பு கொடுத்து விடுவதில் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு தனி நபர் அல்லது ஒரு சமூகம், எங்களுக்கு தேவன் வேண்டாம், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவும் மாட்டோம் என்று சொல்லும்போது அவர்களை தங்களது சொந்த விருப்பங்களின் முழு உண்மை நிலையிலேயே வாழும்படி அனுமதித்துவிட்டு தாம் பின்னே நின்று கொள்வதன் மூலம் தேவன் தமது கோபத்தை வெளிப்படுத்துகிறார். மணிப்பளிங்கினலான ஜாடி ஒன்றை கையில் பிடித்திருக்கும் ஒரு பெண்மணியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர்கள் அதை விட்டு விடுகிறார்கள் எனில் அது புவி ஈர்ப்பு விசைக்கு கீழ்ப்பட்டதாகிவிடும். அது கல்லை போல் கீழே விழுந்து நொறுங்கி போகும். தேவபக்தி அற்றவர்களையும் அநீதியானவர்களையும் தேவன் விட்டுவிடுகிற தருணங்களிலும் அதுதான் நிகழ்கிறது. உங்கள் இருதயத்தில் அசுத்தத்தை அல்லது இழிவான இச்சை ரோகங்களையும் நீங்கள் கண்டால், நீங்கள் தேவன் என்னை விட்டுவிட்டாரோ, அப்படி தேவன் என்னை விட்டுவிட்டாரானால் இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று அர்த்தமா என்று யோசிக்கலாம். யாருமே நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆகவே தான் பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். தங்களது சொந்த பாவங்களின் வல்லமையால் மூழ்கடிக்கப்பட்டு வரும் மக்களை தேவன் ரட்சிக்கிற வழி சுவிசேஷமே. தேவ கோபம் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அது சிறிதளவுதான். ஒருபோதும் நீதிக்கு முன் நிறுத்தப்படாத தீமைகளாலும் ஒருபோதும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படாத பொய்களாலும் மனித வரலாறு நிறைந்ததாயிருக்கிறது. ஆனால் அது எப்பொழுதும் அப்படியே இருந்துவிடாது. தேவன் நம்மிடத்தில் மாபெரும் பொறுமையை காண்பித்து வருகிறார். அவரது கருணையின் நோக்கம் நாம் அவரிடத்தில் மனந்திரும்பி வர வேண்டும் என்பதே ஆகும். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே நாம் குவித்து வைத்து கொள்ள விரும்பும் அநேக காரியங்கள் உள்ளன. ஆனால் கோபம் அவற்றுள் ஒன்றாக இல்லை. நம்மை அழிக்கிற அனைத்தையும் தேவன் அழித்து விடுவார். நமக்கும் நம்மை அழித்துவிடக்கூடிய பாவத்துக்கும் இடையே ஒரு பிரிவு இருக்க வேண்டும் என்பதே நம்பிக்கைக்குரிய ஒரே நிலையாகும். தேவ கோபத்தின் ஒரு சில பகுதிகள்தான் இன்று வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது மனந்திரும்ப மறுப்பவர்களினிடம் அவரது நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு வெளிப்படுத்தப்பட போகும் அந்த நாளுக்காக குவித்து வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வேதாகமம் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்ட மூன்றாவதான ஒரு நிகழ்வை பற்றி பேசுகிறது. தேவன் இயேசுவை தமது கோபம் பொழிந்து ஊற்றப்பட்ட ஒருவராக காண்பித்தார். நாம் அடுத்த பாடத்தில் காணப்போகிறபடி கிருபாதார பலி என்னும் சொல்லின் பொருள் இதுதான். பவுல் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே தேவன் அவரையே கிருபாதார பலியாக ஏற்படுத்திய கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை குறித்து பேசுகிறார். நம்மை அழிக்கிறதான அனைத்தையும் இடைவிடாமல் எதிர்க்கும் தேவனின் எதிர்ப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது மரித்தபோது அவர் மேல் ஊற்றப்பட்டது. பாவத்தின் மீதான தேவனுடைய கோபம் இயேசுவின் மேல் ஊற்றப்பட்ட போது அவரில் விசுவாசம் கொள்ளும் அனைவருக்காகவும் அது வடிந்தோட விட்டு கொட்டி தீர்க்கப்பட்டது. தேவன், விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். தீர்க்கப்பட்டது என்றால் போய்விட்டது என்று பொருள். இது சிலுவையில் நிகழ்ந்ததன் மையத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. பாவத்தின் மீதான தேவ கோபம் இயேசு நமது பாவங்களுக்கான கிருபாதார பலியாக ஆனபோது அவர் மேல் ஊற்றப்பட்டது அல்லது கொட்டி தீர்க்கப்பட்டது. இந்த பாவங்களை இயேசுவின் மேல் வைப்பதன் மூலம் தேவன் தாம் வெறுக்கும் பாவங்களை தாம் நேசிக்கும் ஜனங்களிடமிருந்து பிரிப்பதற்கான ஒரு வழியை கண்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தார். ஒப்புக்கொடுத்தார் என்ற தொடரை கவனியுங்கள். தேவன் தமது குமாரனை விட்டு தமது கரத்தை எடுத்து கொண்டு விட்டார். கிறிஸ்து பாதாளத்தில் விட்டுவிடப்பட்டார். அவர் என் தேவனே, என் தேவனே, ஏனனை கைவிட்டீர் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். பிதாவின் நேசத்துக்குரியவராயிருந்த கிறிஸ்து அவரது கோபத்துக்குரிய பொருளானார். ஏனெனில் பிதாவின் நேசத்துக்குரியவர்களான நாம் அவரது நேசத்துக்குரியவர்களாயும் இருந்தோம். மணிப்பளிங்கினலான ஜாடியை கையில் பிடித்திருக்கும் அந்த பெண்மணியை நினைவில் வையுங்கள். அவர்கள் அதை தனது வலது கையினால் விட்டுவிடும்போது அந்த ஜாடி உடைந்து சிதறுவது நிச்சயம் என்றே தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் அதை தனது இடது கையினால் பிடித்து கொள்ளும்போது அது காப்பாற்றப்பட்டுவிடும். இயேசு கிறிஸ்துவில் தேவன் நமக்காக செய்வதும் அதுதான். நமது அழிவை நோக்கி நம்மை வழிநடத்தும் பாவங்களிலிருந்து அவர் நம்மை காக்கிறார். தேவனுடைய கோபத்திற்குள்ளாகி அவரது பிரசன்னத்திலிருந்து நிரந்தரமாக புறம்பே தள்ளப்படுவது என்பது பேரழிவின் உச்சகட்டமாக இருக்கும். இதனுடன் வேறு எந்த ஒரு துயரமும் ஒருபோதும் ஒப்பாக முடியாது. எனவே கோபாக்கினை இயேசுவின் மேல் தீர்க்கப்பட்டாயிற்று என்னும்போது நீங்கள் ஏன் உங்களுக்கென்று குவித்து வைக்கப்பட்ட கோபாக்கினையோடு வாழ வேண்டும்? இயேசுவின் நீதியை உங்களுடையது என்று தேவன் கணக்கிட தயாராக இருக்கும்போது நீதியை குறித்து உங்களுடைய சொந்த பலவீனமான முயற்சிகளில் நீங்கள் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். உங்கள் மீது இரக்கமாயிருந்து உங்களை ஒரு புதிய மற்றும் மாற்றமடைந்த நபராக செய்யும்படி கேளுங்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். தேவ கோபமானது தீமைக்கு அவரது பரிசுத்தம் மற்றும் அன்பு ஆகியவற்றின் பதில் உரையாகும். கோபம் கொள்வது என்பது தேவனுடைய தன்மையில் இல்லை. ஆனால் தேவனுடைய கோபம் அவர் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ள சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனிதர்களுடைய தேவபக்தியற்ற தன்மை மற்றும் அநீதி ஆகியவற்றால் தூண்டப்படுகிறது. தேவன் ஜனங்களை தங்களது சொந்த தீர்மானத்திற்கே ஒப்பு கொடுத்து விடுவதன் மூலம் தமது கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அதன் விளைவாக அவர்கள் அசுத்த பாவ இச்சைகள், இழிவான இச்சை ரோகங்கள் மற்றும் கேடானதொரு சிந்தை ஆகியவற்றின் வல்லமையால் கட்டப்பட்டு போகிறார்கள். ஆனால் தேவன் தமது கோபத்திலிருந்து நம்மை விடுவிக்க தமது குமாரனை அனுப்பியுள்ளார். இயேசு சிலுவையின் மேல் மரித்தபோது அவர் நமக்காக தேவனுடைய கோபத்தை சுமந்தார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை.